தமிழ் உறவுகளே, நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாத வானொலி நிகழ்ச்சியை செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வந்தனங்கள்.
சங்கநாதம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இதமான இளந்தென்றலால் இனிமை பொழுதினை இன்பமாக்கி இளமை பாதையில் இன்னல்களை களைந்து இன்று என்பது நமதே என இதயங்களில் இயக்கத்தை ஏற்றிட வருகிறது உங்கள் சங்கநாதம் நேர்களே. இன்று 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 2017 ஹே விளம்பி ஐப்பசி திங்கள் 17ஆம் நாள் சபர் 13. மதங்களை கடந்து மனதினை மாசற்றதாக்க மறை போதனையை உலகத்திற்கு பொதுவாக்கிய பொக்கிஷமான உலக பொதுமறைகளில் ஒன்று உங்களுக்காக இதோ.
தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை.
தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்குவதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் இன்னொரு உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது.
தயக்கங்களை தள்ளி வைத்து தனித்துவமாய் தைரியமாய் மயக்கமான மனிதனை மாறுபடுத்தி மன உறுதி கொள்ள வேண்டும் என மனிதர்களுக்கு வழங்க வருகிறார் மெர்வின் கன்சன்ட்ரேன் அவர்கள்.
படித்ததில் சுவைத்தது. இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து மயக்கமா தயக்கமா என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் இருங்கள். ஒரு ஊரில் ஒரு பெரிய மடாலயம் இருந்தது. அதன் தலைமை மடாதிபதிக்கு கடவுளிடம் நேரடியாக பேசுவதற்கான சக்தி இருந்தது. அதற்கான இரகசிய மந்திரம் அவருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அடுத்த தலைமுறைக்கான இளைய மடாதிபதியை தேர்ந்தெடுக்க தினமும் அவர் போட்டிகள் நடத்தி கொண்டிருந்தார். ஒருநாள் 3 இளைஞர்கள் வந்தார்கள். மடாதிபதி தன் கையை நீட்டி விரல்களை விரித்து காட்டி எதிரில் உண்மையிலேயே சக்தி இருக்கிறது என்று கேட்டார். முதல் இளைஞன் ஒரு விரலை தொட்டான். மடாதிபதி தவறு என்பது போல் தலையசைத்து மறுத்தார். கூட்டம் சிரித்தது. அடுத்தவனுக்கும் இப்படியே நிகழ்ந்தது. 3வது இளைஞன் அவர் அருகில் போனான். அவர் விரல்களை கையினால் தொடாமல் ஏதோ சொல்ல வாயை திறந்தான். சிறிது தயக்கத்துக்கு பிறகு வாயை மூடிக்கொண்டு மடாதிபதியின் ஒரு விரலை தொட்டான். அவனும் தவறு என்று மடாதிபதி சொல்லிவிட்டார். இந்த 3வது இளைஞன் பின் ஊருக்குள்ளேயே பல வீரதீர சாகசங்கள் செய்தான். பிறகு ராணுவத்தில் சேர்ந்து ஓரிரு போர்களில் பிரமாதமாக போரிட்டான். சில வருடங்கள் கழித்து ஊருக்கு திரும்பி வந்தான். இந்த முறை மடாதிபதியை பார்க்க போனபோது அவர் கேட்டார், அன்று நான் எதில் சக்தி இருக்கிறது என்று கேள்வி கேட்டபோது நீ ஏதோ பதில் சொல்ல வந்தாயே, என்ன அது? என்னுடைய சொந்த கையில்தான் உண்மையில் சக்தி இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். அட, அதுதானே சரியான விடை. அப்போதே சொல்லியிருந்தால் உன்னை இளைய மடாதிபதியாக்கி அந்த ரகசிய மந்திரத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பேனே. ஏன் அப்போது இதை சொல்லவில்லை? ஏனென்றால் அப்போது என்னை நானே முழுமையாக நம்பவில்லை. இளைய மடாதிபதி பின் தலைமை மடாதிபதி என்பது அந்த ஊரை பொறுத்தவரை அரசனுக்கு சமமான பதவி. அந்த இளைஞன் அத்தகைய நல்ல வாய்ப்பை தன் தயக்கத்தினால் தவறவிட்டான். தைரியம் எதில் இருந்து வருகிறது? தயக்கத்தில் விடுபடுவதில் இருந்து வருகிறது. எதிலிருந்து தயக்கம்? தீர்மானிப்பதில் இருந்து தயக்கம். தீர்மானிக்க முடியாது, தெளிவின்மையால் வருகிறது. தயக்கம் என்பதே ஒரு தற்காப்பு விஷயம், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் வரும்போது எல்லோரும் தயக்கம் காட்டுவது இயல்புதான். அது சற்று நேரத்துக்கு மட்டும் நீடிக்கலாம். எவ்வளவு வேகமாக சரியாக முடிவெடுக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்கள் வெற்றி அமையக்கூடும். தயக்கத்தின் பின்னால் மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அது எதையாவது நாம் தேர்ந்தெடுக்கப் போய் அது தவறான ஒன்றாக இருந்துவிடுமோ என்ற பயம்தான். இதை இரண்டு விதங்களில் அணுகி பார்க்கலாம். எதையாவது நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அது தவறாக போய்விடும் என்ற பட்சத்தில் அதனால் என்ன அதிமோசமான விளைவுகள் நமக்கு ஏற்படக்கூடும் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி ஆகிவிட்டால் தான் என்ன? இரண்டாவது, பல வெற்றியாளர்கள் கூட தாங்கள் தேர்ந்தெடுக்கும் விஷயங்களில் தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இதை அவர்கள் ஒப்புக்கொள்ளும் பரந்த மனோநிலையில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறை பற்றி அவர்களே கிண்டலாக பேசிக் கொள்ளக்கூடும். மாறாக எதையும் முடிவெடுக்க தயக்கம் காட்டி ஒன்றுமே செய்யாமல் இருந்து விடுவதனுடைய விளைவுகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். தயக்கம் என்பதே எதையும் செய்யாதிருக்க தூண்டும் ஒரு மனோபாவம்தான். யாருன்னாவது பேசினால் அவர் நம் மூக்கை அறுக்கும் விதத்தில் பேசிவிடுவார் என்ற பயம் இருந்தால் அவரிடம் பேசுவதையே தவிர்த்து விடுவது சிலரது வழக்கம். போய்த்தான் பார்ப்போமே என்ன பேசுகிறார் என்று ஒருவேளை நாமே நன்றாக பேசக்கூடும். இந்த முறை அவர் மூக்கு அறுவடக்கூடும், யாருக்கு தெரியும். ஆனால் நாம் பேசுவதை தவிர்த்தே விட்டால் அவரே வென்றவராகி விடுவார். தவிர ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை பற்றி நாம் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதற்காக தயக்கத்தை முறியடிக்கிறேன் பேர்வழி என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் குருட்டுத்தனமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் போய் மாட்டிக்கொள்ளவும் கூடாது. அது நம்மை சங்கடத்தில் ஆழ்த்திவிடும். சில நேரங்களில் மிக மோசமான விளைவுகளை கூட ஏற்படுத்தக்கூடும். என்ன முயன்றும் சரியாகவே முடிவெடுக்கவே முடியவில்லை. ஆனால் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் நேரும் சமயங்களில் நீங்கள் சரியாக முடிவெடுத்து மிக நிச்சயமாக இருப்பது போல் நடித்து கொண்டே அந்த வேலையை செய்யுங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக போய்விடும், நீங்கள் எடுத்த முடிவு அவ்வளவு சரியான முடிவு என்று. இவை எதுவுமே உண்மையிலேயே வேலை செய்யவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறது ஒரு நாணயத்தை எடுத்து சுண்டி பார்த்து விடுங்கள். இதில் கூட சற்று மனோதத்துவம் கலந்திருக்கிறது. நாணயம் சுண்டப்பட்டு கீழே விழுவதற்கு முன்பு ஒரு நிர்பந்தத்தின் பேரில் நீங்கள் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து விட்டிருப்பீர்கள். இப்போது விழுந்திருப்பது பூவா தலையான்று நாணயத்தை குனிந்து பார்க்காதீர்கள். நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள், ஆகவே அதற்கு அவசியமில்லை. தயக்கங்களும் அதை சார்ந்த பயமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்கனவே நிகழ்ந்த சில தவறான முன்னுதாரணங்களின் பிரதிபலிப்பால் ஏற்படலாம். ஒருமுறை தவறாகவே நிகழ்ந்தது, மறுபடியும் தவறாகத்தான் நிகழும் என்ற அச்சம் உங்கள் மனதில் எப்போதும் குடிகொண்டிருக்கும். இந்த கணத்தில் வாழுங்கள், இப்போது முடிவெடுங்கள், பழைய ஞாபகங்களை ஒதுக்கித் தள்ளுங்கள். முக்கியமில்லாத பல அன்றாட விஷயங்களில் 3 நிமிடத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று மனதுக்குள் உறுதி செய்து கொள்ளுங்கள். பல நாள் பழகி வாருங்கள். இந்த பழக்கம் பிறகு முக்கியமான விஷயங்களில் 1 நிமிடத்துக்குள் தயக்கமின்றி முடிவெடுக்க உதவும். முடிவெடுக்க தயக்கம் காட்டிக்கொண்டே போனால் சுற்றி இருப்பவர்களுக்கும் நமக்கும் மகா எரிச்சலாக இருக்கும். ஆனால் தவறான முடிவெடுத்து விட்டு தவறான முடிவுக்கு வந்தாலோ அது இதைவிட அதிக எரிச்சலாக இருக்கும். ஆகவே உங்கள் பொதுவறிவை தேவைப்படும் போதெல்லாம் உபயோகிக்க தவறாதீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் இருங்கள். மயக்கமா தயக்கமா, படித்ததில் சுவைத்ததில் நீங்கள் கேட்டதில் இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
தொடர்வது சமூக அறிவித்தல் ஒன்று. வழங்குபவர் கவிதா தேவானந்த்.
பூங்கா தமிழ் பாடசாலை அறிவித்தல் ஒன்று. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தமிழ் மொழி தேர்வு December 16 நடைபெறவுள்ளது. இத்தேர்வில் பங்கு பெற விரும்பும் மாணவர்கள் தயவு செய்து November 12 முன்னர் விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவங்களை பூங்கா இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். இணையதள முகவரி www.tamilcommunityeducation.com அல்லது ரஞ்சனி 626-0911 தர்ஷி 021-93-2176 என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி.
இன்றைய உலகில் சாந்தி சமாதானம் என்று எங்கு பார்த்தாலும் எல்லா மதத்தினரும் வேண்டுகிறார்கள். அண்மையில் நடைபெற்ற செல்வன் அபிஷேக் ரவியின் சகோதரி செல்வி அர்ச்சனா ரவி பாடிய சர்வமத பாடலை உங்களுக்கு தருகின்றோம், கேட்டு ரசியுங்கள். கவிதை வழங்குபவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து கவிஞர் நந்திவர்மன் அவர்கள்.
தவிக்கும் தனியன். ஈழப்போரில் எல்லாம் இழந்து இருந்த வீடு வாசல் இழந்து சூழும் பகையால் சேர்த்ததிழந்து சொந்த பந்தம் யாவும் இழந்து வாழும் வழியை மனதை இழந்து வந்த நாளின் மகிழ்வை இழந்து ஊழின் வலியால் உள்ளமிழந்து உதிர்ந்த மலராய் ஆனாயின்றி உன்னை பெற்றோர் யாரென்றறியோம், உந்தன் பிறந்த ஊரும் அறியோம், அன்னை வைத்த பேரும் அறியோம், அவள்தான் என்ன ஆனாள் அறியோம், பின்னை பிறந்தார் உயரோ அறியோம், பெருகன் சுற்றம் எவரோ அறியோம், முன்னை பிறந்த நாளும் அறியோம், மொய்க்கும் துயர்கள் ஏனோ அறியோம். தன்னந்தனியாய் தெருவில் நின்று தவித்த காலம் நினைவில் நிற்கும். இன்னும் அந்த பயத்தின் சாயல் இளைய மனத்தின் அடியில் இருக்கும். மின்னல் போலும் ஒளிருங் கண்கள் மீண்டு வந்த கதைகள் சொல்லும். தென்னங்கீற்றாய் காற்றில் ஆடி தேறுங்காலம் பார்த்து நிற்கும். கண்ணினிமையாய் உன்னை காத்து நின்றோர், கண்ணினிமையாய் காத்து நின்றோர், கட்டி அணைத்து அன்பை தந்தோர், மண்ணில் உனக்கு பெற்றோர் ஆனோர், மறைந்து போக தனியனானாய், திண்ணமுன்னை காப்போம் என்றும் திடமாய் வாழ்வு தருவோம் என்றும் எண்ணங்கொண்டார் இல்லஞ்சேர்ந்தாய், ஏற்றுக் காண்வாய் வாழ்வில் வெற்றி. உண்ண உணவும் உடுக்க உடையும் உறங்க நல்ல பாயும் தருவார், கண்ணில் நீரே வாரா வண்ணம் கனிவாய் அன்பை தினமும் சொறிவார், எண்ணம் முழுதும் படிப்பில் செலுத்தி எல்லோர் மீதும் அன்பாய் இருப்பாய், வண்ணமலராய் நாளை மலர்வாய், வாழ்வில் வெற்றி பெரிதாய் அடைவாய், வண்ணமலராய் நாளை மலர்வாய், வாழ்வில் வெற்றி பெரிதாய் அடைவாய்.
நீர்களே அடுத்து இடம்பெறுவது தேடல். பிரபல சமூக சேவையாளரும் ஊடகவியலாளரும் சமாதான நீதிவானுமாகிய செந்தழல் தமிழ் செல்வர் திரு தில்லையர் வர்ணகுல சிங்கத்தின் தேடலை உங்களுக்கு தருபவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். இன்று ராமாயணமும் மிகைப்படுத்தலும் பற்றி பார்ப்போம். ராமாயணம் முதலில் வால்மீகியால் வடமொழியில் எழுதப்பட்டது. இன்று 300க்கும் மேற்பட்ட படைப்புகள் உள்ளன. அவற்றுள் 12,000 நூற்றாண்டில் கம்பரால் எழுதப்பட்ட ராம அவதாரமும், துளசிதாசால் 400 ஆண்டுகளுக்கு முன் ஹிந்தியில் எழுதிய ராமாயணமும் சிறந்ததென கருதுகிறார்கள். தசரத மன்னனுக்கு 3 மனைவிகளும் அத்துடன் 60,000 பெண்களுடன் உடல் உறவில் ஈடுபட்டு இருந்தார் எனவும் கூறுவதால் இந்தியாவின் கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை குறைத்து கூறுவது போல் தோன்றுகிறது. தர்மசாஸ்திர நீதி சாஸ்திர முறைப்படி மக்களை காத்து வரும் அரசனை கடவுளாக அனைவரும் கொண்டாடுவார்கள். தசரதனை நல்ல மன்னனாக கருத மாட்டார்கள். 6,000 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையும் இந்தியாவும் ஒரு நாடாக இருந்தது. ராமாயணத்தில் கூறப்பட்ட சம்பவங்கள் 1.75 மில்லியன் வருடங்களுக்கு முன் நடந்ததாக சில விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் அரசியல்வாதிகளும் கூறுகிறார்கள். அவர்கள் கூற்று உண்மையானால் ராமர் பாலம் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஏனெனில் அன்று இலங்கையும் இந்தியாவும் ஒரு நாடாக இருந்தது. இவ்வுலகில் 4 பழைய நாகரிகங்கள் உள்ளன என்றும் அவையாவன: நைல் நதி நாகரிகம், டைக்ரிஸ் யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட மொசபத்தேமிய நாகரிகம், குவாங்கோ நதிக்கரையில் அமைந்துள்ள சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். இவற்றை விட வேறு பல நாகரிகங்களும் உள்ளன. இந்த நாகரிகத்தை எடுத்தாலும் அந்த நாகரிகம் 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்க முடியாது. அப்படியாயின் எப்படி ராமாயணம் 1.75 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்தது என்று கூறலாம்? இதை வால்மீகி ராமாயணத்தில் கூறவில்லை. ஆனால் பலர் மிகைப்படுத்தி கூறுவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். மானிடர்கள் ஹோமோ சேபியன்ஸ் அரைமனிதன் அரைவானரமாக வாழ்ந்ததாக சான்றுகள் இல்லை. அனுமானுக்கு பறக்கும் ஆற்றல் இருப்பதாகவும் அவர் இமயமலை சாரலுக்கு பறந்து சென்றதாகவும் அங்கிருந்து சஞ்சீவி மலையை இலங்கைக்கு கொண்டு வந்தார் என்றும் ராமாயணம் கூறுகிறது. மனிதர்களுக்கோ அல்லது வானரங்களுக்கோ பறக்கும் சக்தி கிடையாது. அப்படி இருக்க அனுமானால் எப்படி பறக்க முடியும்? அனுமானுக்கு தனது உடலை சிறப்பிக்கவும் பெருப்பிக்கவும் முடியும். இதுக்கு ராமாயணத்தில் பல சான்றுகள் உள்ளன. ஆனால் இது சாத்தியமா? ராமர் அணையின் நீளம் 30 கிலோமீட்டர்ஸ், ஆனால் 800 மைல் நீளம் என ராமாயணம் கூறுகிறது. ராமன் ராவணனை வென்றபின் அயோத்தி திரும்பி 11,000 ஆண்டுகள் ஆண்டார் என கூறப்படுகிறது. இது சாத்தியமாகாது. சில மிகைப்படுத்தல்களும் சந்தேகங்களும் இருந்தாலும் உலகளாவிய மட்டத்தில் இராமாயணத்தை சிறந்த காப்பியமாக காவியமாக ஏற்றதனால் இந்தியாவுக்கும் மற்றும் பல நாடுகளுக்கும் இராமாயணம் பெருமை தேடி தந்துள்ளது. நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் காலம் சென்ற வைத்தியகலாநிதி ராசலிங்கம் ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி. ஆக்லாந்தின் பிரபல சமூக சேவையாளரான காலம் சென்ற வைத்தியகலாநிதி நாகலிங்கன் ராசலிங்கம் கியூஎஸ்எம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தமிழ் உறவுகளையும் அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். எதிர்வரும் நவம்பர் மாதம் 11 தேதி சனிக்கிழமை மாலை 6 மவுண்ட் ஆல்பர்ட் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும் அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். மேலதிக தொடர்புகளுக்கு சங்க தலைவர் திரு சுந்தரராஜன் 6205592, செயலாளர் திரு மோகன் பொன்னுத்திரை 0212025269.
வாய்மையான வார்த்தைகளால் வளம் வந்து உலகிலுள்ள உண்மை செய்திகளை உரைத்திட வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் கே சி துரை அவர்கள்.
உலக வளம், பரபரப்பான உலக அரசியல், அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தேர்தல் வெற்றிக்கு பின்னால் ரஷ்யாவின் மாயக்கரம் மிகப்பெரிய கான்ஸ்பிரேஷன் கோட்பாடாக இருந்ததா? இது குறித்து விசாரிப்பதற்கு அமெரிக்க காங்கிரஸால் ராபர்ட் மூலர் என்பவர் அமர்த்தப்பட்டிருப்பதும் தெரிந்ததே. டொனால்ட் டிரம்பின் முன்னாள் தேர்தல் பிரச்சார தலைவர் போல் மெனாபோட், அவருடைய உதவியாளர் ரிக் கேஜ் ஆகிய இருவரும் இப்பொழுது வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மீதான அடுத்த கட்ட விசாரணை நாளை மறுதினம் ஆரம்பமாகின்றது. இவர்கள் செய்த குற்றம் என்ன? 1-12 முக்கிய குற்றச்சாட்டுகளில் இவர்கள் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2006-2017 வரையான கால பகுதிகளில் இந்த தவறுகளை இழைத்திருக்கின்றார்கள். இவர்கள் இழைத்த தவறுகளில் முக்கியமானவை: 1, தேர்தல் பிரச்சாரத்தின் முன்னரே ரஷ்யாவுடன் தொடர்பில் இருந்தனர். 2, உக்ரைனில் ரஷ்ய கையாளாக பதவியில் இருந்து பின்னர் ரஷ்யாவிற்கு தப்பியோடிய முன்னாள் உக்ரைனிய அதிபர் விக்டர் ஜனுகோவிச்சுடன் தொடர்பு வைத்திருந்திருக்கின்றார்கள். 3, வரி மோசடி செய்து பணத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். 18 மில்லியன் டாலர்கள் வெளிநாட்டில் வரி கட்டாத பணமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. 4, இப்போது 10 மில்லியன் பின் 5 மில்லியன் டாலர்கள் தொடர்பான விசாரணை ஒன்றில் இவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு சிறிய தொகை இருந்தாலும் இரகசியத்தை இழுத்தெடுக்கும் சேலையின் ஓரத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் டிரம்ப் இவர்கள் பொய் கூறுவதாக தெரிவிக்கின்றார். மறுபுறம் வெள்ளை மாளிகை பேச்சாளர் சாரா ஹவுக்பே சாண்ட்ராஸ் இதை மறுத்திருக்கின்றார். இந்த தவறுகள் அனைத்தும் டொனால்ட் டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முந்தைய தவறுகள் என்று அவர் நிராகரித்திருக்கின்றார். அமெரிக்க தேர்தல் களத்தில் ரோபர்ட் மூலர் விசாரணையின் 2 பகுதி. அமெரிக்க அதிபரின் முன்னாள் ஆலோசகர் ஜோர்ஜ் பெப்படோ போல்ஸ் ரஷ்யாவுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்பதை இந்த விசாரணை கமிஷனில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ரஷ்யாவின் அதிகார பீடமான கிரெம்ளினுடன் தொடர்புடைய பேராசிரியர் ஒருவருடன் தொடர்பு வைத்து கிளரி கிளின்டன் தொடர்பான இரகசியங்களை அம்பலப்படுத்தும் விடயங்களை இவர் பரிமாறியிருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. இவர் குற்றவாளியாக காணப்பட்டதாக FBI கூறுகின்றது. ஆனால் இவர் சம்பளம் வாங்காத ஆலோசகராகவே பணியாற்றியிருக்கின்றார். வெள்ளை மாளிகை பேச்சாளர் சாரா இவருடைய வார்த்தைகளையும் மறுத்திருக்கின்றார். Facebook, Twitter, Google மோசடி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக Facebookல் சுமார் 80,000 புதிய கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் இவை அனைத்தும் ரஷ்யர்களினால் அமெரிக்க தேர்தலை திசை திருப்ப உருவாக்கப்பட்ட கணக்குகள் என்றும் இப்பொழுது Facebook ஒப்புக்கொண்டிருக்கின்றது. இந்த செய்திகள் 126 மில்லியன் அமெரிக்க மக்களினால் பார்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2015 முதல் 2017 ஆகஸ்ட் வரை இந்த கணக்குகள் தொழில்பட்டுள்ளன. அமெரிக்காவின் ஆயுத பாவனை சட்டம் தொடர்பாக இவை செய்திகளை பரிமாறி சமூக மக்கள் இடையே கருத்துக்களை பரப்பி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவாக கருத்துக்களை உருவாக்கவும் இவைகள் முயற்சி எடுத்திருக்கின்றன. இதேபோல ட்விட்டர் பக்கமும் 2752 பொய்யான கணக்குகளினால் திருப்பப்பட்டிருக்கின்றது. இவற்றை ரஷ்யர்கள் பின்னணியில் இருந்து பதிவிட்டு வந்திருக்கின்றார்கள். இதில் 201 கணக்குகள் மிகவும் தீவிரமாக செயற்பட்டு வந்துள்ளன. அனைத்துமே கிளரி கிளின்டனை வீழ்த்த பாடுபட்டுள்ளன. இந்த கணக்குகள் யாவும் ட்விட்டரினால் நீக்கப்பட்டுள்ளன. இதில் இருந்து செயற்பட்டவர்கள் யார் என்கின்ற பெயர் பட்டியல்களை விசாரணை கமிஷனுக்கு ட்விட்டர் வழங்க இருக்கின்றது. இதுபோல கூகுளை எப்படி தப்பாக பயன்படுத்தினார்கள் என்பதும் தனியாக வருகின்றது. இந்த 3 பகாசுர நிறுவனங்களும் ரோபர்ட் மூலர் விசாரணை கமிஷனை சந்திக்கின்றன. அமெரிக்க அதிபரின் முன்னாள் தேர்தல் பிரச்சார பிரிவு தலைவர் FBIக்கு பொய் கூறியதாக இப்போது ஒப்புக்கொண்டு உள்ளதனால் விவகாரம் சிக்கலாக மாறியிருக்கின்றது. விசாரணையில் வெளிவர வேண்டிய அடுத்த கேள்விகள்: 1, வெளிநாட்டில் வைக்கப்பட்ட பணம் ரஷ்யர்களை பாவிக்க கொண்டு செல்லப்பட்ட பணமா? 2, 2006 இருந்தே இவர்கள் ரஷ்ய தொடர்புகளை பேணி இருக்கின்றார்கள். அப்படியானால் மிகப்பெரிய கான்ஸ்பிரேஷன் கோட்பாட்டு ஒன்றுக்கு பெரும் திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றதா என்பது அடுத்த கேள்வி. 3, அமெரிக்கா ரஷ்யாவுடன் சிக்கப்பட்டு இருக்கின்றதா? இல்லை, ரஷ்ய அதிபர் அமெரிக்காவினுடைய கான்ஸ்பிரேஷன் கோட்பாட்டுக்குள் தொடர்பு பட்டு நிற்கின்றாரா? இல்லை, இந்த 2 நாடுகளும் ஒன்றுதானா? அமுலுக்கு வர வேண்டிய அடுத்த கேள்வி. இதற்கு முன்னதாக ஒரு விடயம் சுழல ஆரம்பித்திருக்கின்றது. அடுத்த விவகாரம், ஜோன் எப் கெனடியை சுட்டது யார்? இரகசியத்தின் ஒரு பகுதியை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். சென்ற வாரம் உண்மை குற்றவாளியை அடையாளம் காட்டும் இரகசியத்தை சுமார் 6 காலங்களில் வெளியிடுவேன் என்றும் அவர் சென்ற வாரம் கூறியிருந்தார். அத்தருணம் அவர் கூறிய ஒரு சொல்தான் இந்த சிக்கலின் பிரதான சிறவு கோலாகவும் சாவியாகவும் இருக்கின்றது. இதை மேலை நாட்டு ஊடகங்கள் இன்னமும் அடையாளம் காணாமல் சுற்றி வருகின்றன. ஜோன் எப் கெனடி தொடர்பான கொலை வழக்கின் கான்ஸ்பிரேஷன் கோட்பாடுகள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்போது அமெரிக்க அதிபரின் முன்னாள் பிரச்சார பிரிவு தலைவர் போல் மனாபோர்ட் முக்கிய கான்ஸ்பிரேஷன் கோட்பாட்டை போட்டு உடைத்ததனால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய காலை செய்திகள் கூறுகின்றன. 2 இடத்திலும் கான்ஸ்பிரேஷன் கோட்பாடு என்ற ஒரே ஒரு சொல் தொடர்ந்து வருகின்றது. ஏன்? 1, ரஷ்யர்களின் ஏவுகணை கட்டமைப்பை கியூபாவில் அமைத்தால் உலக போர் வெடிக்கும் என்று எச்சரித்த காரணத்தினால் ஜோன் எஃப் கெனடி சுடப்பட்டாரா? இவரை 1963 டலாஸில் வைத்து நவம்பர் 22 சுட்டது யார்? 2, அமெரிக்காவே முதலாவதாக சந்திர மண்டலத்தில் கால் பதிக்க வைப்பேன் என்றவர் ஜோன் எஃப் கெனடி. ஆனால் அமெரிக்கா சந்திர மண்டலம் போகவில்லை. ஒரு வடிவமைக்கப்பட்ட அமெரிக்காவில் உள்ள ஸ்டூடியோ ஒன்றில் இருந்து உலக மக்களுக்கு நடத்தப்பட்ட போலி நாடகம் என்கின்றது கான்ஸ்பிரேஷன் கோட்பாடு. காரணம், இப்பொழுது சந்திர மண்டல தரையில் அமெரிக்காவால் நாட்டப்பட்ட அமெரிக்க கொடியை காணவில்லை என்கின்றது அமெரிக்கா. நடந்தது என்ன? 3, ஜோன் எஃப் கெனடியின் சகோதரர்களே அழிக்கப்பட்டது ஏன்? ஒரே ஒரு கத்தோலிக்க அதிபர் அகற்றப்பட்டது ஏன்? அமெரிக்காவின் கத்தோலிக்க அதிபராக அவர் இருந்திருக்கின்றார். பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் கத்தோலிக்க மதத்திற்கு மாறியது ஏன்? இன்று கத்தோலிக்கத்துக்கு எதிரான புரட்டஸ்தாந்து மத ஸ்தாபகரான லூடரின் 500 நினைவு தினம் ஐரோப்பா முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை.
மனிதனின் மனமாற்றத்திற்கு சிறந்த தண்டனை மன்னிப்பு. மன்னிப்பை வழங்குவோம், பெறுவோம், அன்பினை வளர்ப்போம் என கூறிக்கொண்டு இன்றைய சிறுபொழுதில் சிறகடித்து சென்ற திரு அற்புத சிங்கம், திரு கே சி துரை, திரு மர்வின் கன்சன்ட்ரைன், திருமதி ஜானகி பாஸ்கரன், திருமதி கவிதா தேவானந்த், செல்வி அர்ச்சனா ரவி, திரு நந்திவர்மன், திரு டேனியல் பிரான்சிஸ் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.